நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
நியூ சவுத் வேல்ஸ் மாநில அரசு முதலாவது வீடு வாங்குபவர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஃபர்ஸ்ட் ஹோம் பய சாய்ஸ் என்னும் மேலதிக திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த உள்ளது. ஃபர்ஸ்ட் ஹோம் பய சாய்ஸ் திட்டம் குறித்து அடுத்ததாக விளக்குகிறார் மெல்பனை சேர்ந்த ரியல் எஸ்டேட் துறையில் பல ஆண்டுகள் அனுபவம் கொண்ட ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்டர் முதலீட்டாளர் திரு இமானுவேல் எமில் ராஜா அவர்கள். வணக்கம் எமில் ராஜா அவர்களே.
வணக்கம் செல்வி, மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி.
முதலாவது வீடு வாங்குபவர்களை ஊக்குவிப்பதற்கு பல சலுகைகளை மாநில அரசுகள், பிராந்திய அரசுகள் அறிமுகப்படுத்தி வருகின்றன. அந்த வகையில் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் முதலாவது வீடு வாங்குபவர்களை ஊக்குவிப்பதற்கு ஒரு புதிய திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த உள்ளதாக நியூ சவுத் வேல்ஸ் மாநில அரசு தெரிவித்திருக்கிறது. அந்த திட்டத்திற்கு ஃபர்ஸ்ட் ஹோம் பய சாய்ஸ் என்று பெயரிட்டிருக்கிறார்கள். இந்த திட்டத்தை முதலில் விளங்கப்படுத்த முடியுமா?
நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் ஒரு சாய்ஸ் அல்லது முதல் வீடு வாங்குபவர்களுக்காக ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு ஒரு ஊக்குவிப்பு திட்டமாகவே இந்த ஃபர்ஸ்ட் ஹோம் ஓனர்ஸ் சாய்ஸ் அந்த பேருக்குள்ளேயே இந்த திட்டத்தை பற்றி ஒரு தெரிவினை செய்வதற்காக, முதல் வீடு வாங்குபவர்களுக்கு ஒரு தெரிவினை செய்வதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றது. முத்திரை கட்டணம் என்பது முதல் வீடு வாங்குபவர்களுக்கு ஒரு பாரிய சுமையாக இருந்திருக்கின்றது பல வருட காலமாக. இந்த முத்திரை கட்டணங்கள் வீட்டின் பெறுமதிக்கும் நிலத்தின் பெறுமதியிலும் ஒரு சதவீதமான கட்டணத்தை செலுத்த வேண்டி இருக்கிறது. அதுவும் வீடினை வாங்கும் பொழுது, அதாவது இந்த அப்ரண்ட் காஸ்டோடையே இந்த முத்திரை கட்டணங்களும் சேர்த்து அறவிடப்படுகின்றது. இது வந்து பல முதல் வீடு வாங்குபவர்களுக்கு ஒரு கஷ்டமான இக்கட்டான நிலைமையை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதனை விளக்குவதற்காக இந்த முதல் வீடு வாங்குபவர்களுக்கு ஒரு தெரிவினை நியூ சவுத் வேல்ஸ் அரசு வழங்குகின்றார். எவ்வாறாயின் நீங்கள் ஒரு வீட்டினை வாங்கும் பொழுது நீங்கள் வாங்கும் பெறுமதிக்கு சதவீதமாக முத்திரை கட்டணத்தை ஒரு தொகையாக நீங்கள் செலுத்துவதை தவிர்த்து நீங்கள் வாங்கும் வீட்டின் நிலத்தின் பெறுமதியில் ஒரு விகிதாசாரத்தை ஒவ்வொரு ஆண்டும், குறைந்த விகிதாசாரத்தை நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் அரசுக்கு செலுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை, அதாவது ஒரு ஆப்ஷனை ஏற்படுத்தி கொடுக்கின்றது இந்த திட்டம்.
சரி, இதை ஒரு உதாரணத்தோடு விளங்கப்படுத்துங்களேன். அதாவது நீங்கள் கூறுகிறீர்கள், ஸ்டாம்ப் டியூட்டியை முன்கூட்டியே கட்டுவதற்கு பதிலாக அதனை ப்ராப்பர்ட்டி டாக்ஸாக கட்டலாம் என்று கூறுகிறீர்கள். அதாவது அந்த நிலத்திற்கான வரியாக கட்டலாம் என்று கூறுகிறீர்கள். இதை ஒரு உதாரணத்தோடு விளங்கப்படுத்துங்களேன்.
ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். நீங்கள் ஒரு சிட்டியில் நீங்கள் ஒரு வீட்டினை வாங்க போகின்றீர்கள். அதற்கு நீங்கள் 830,000 செலவழிக்க இருக்கின்றீர்கள். இதில் நிலத்தின் பெறுமதி 2,65,000 ஆக இருந்தால் நீங்கள் முன்கூட்டியே செலுத்த வேண்டிய முத்திரை கட்டணம் ஏறக்குறைய 32,440 இருக்கின்றது. ஆனால் இதனை மொத்தமாக நீங்கள் செலுத்தாமல் இந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் மூலம் செலுத்துவதானால் ஒரு ஆண்டுக்கு நீங்கள் ஏறக்குறைய $1,195 செலுத்த வேண்டி இருக்கின்றது. ஆகவே நீங்கள் ஒரு வீட்டினை வாங்கும் பொழுது அப்ரண்ட் அல்லது முதல் விலையுடன் சேர்த்து இந்த முத்திரை கட்டணத்தை செலுத்தாமல் ஒவ்வொரு ஆண்டும் இந்த சலுகை அடிப்படையில் முத்திரை கட்டணத்தை ஒவ்வொரு ஆண்டும் செலுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை இந்த திட்டம் ஏற்படுத்தி கொடுக்கின்றது.
இந்த ஃபர்ஸ்ட் ஹோம் பய சாய்ஸ் திட்டத்திற்கான விதிமுறைகளை சொல்லுங்கள்.
இந்த திட்டத்திற்கின் பேரிலேயே அது இருக்கின்றது, ஃபர்ஸ்ட் ஹோம். உங்களுடைய முதல் வீடாக இருக்க வேண்டும். நீங்கள் 18 மேற்பட்டவராக இருக்க வேண்டும். நீங்கள் வாங்கும் வீட்டின் பெறுமதி வந்து 1.5 million குறைந்ததாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நீங்கள் ஆஸ்திரேலிய குடிமகனாகவோ அல்லது நிரந்தர வதிவிட வாசியாகவோ இருக்க வேண்டும். இதற்கு மேற்பட்ட இன்னும் ஒரு கண்டிஷன் இருக்கின்றது, என்னவென்றால் நீங்கள் வாங்கும் வீட்டுக்குள் ஒரு வருடத்துக்குள் வசிக்க நீங்கள் செல்ல வேண்டும். ஆக குறைந்தது 6 அந்த வீட்டில் வசிக்க வேண்டும் என்பது ஒரு கண்டிஷனாக இருக்கின்றது செல்வி.
ஏற்கனவே நியூ சவுத் வேல்ஸில் முதலாவது வீடு வாங்குபவர்களுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி எக்ஸெம்ஷன் விலக்கு கொடுக்கிறார்கள் இல்லையா? ஆகவே அந்த திட்டத்திற்கும் இந்த ஃபர்ஸ்ட் ஹோம் பய சாய்ஸ் திட்டத்திற்கும் என்ன வித்தியாசம்?
நல்ல கேள்வி. நீங்கள் முதல் கூறியது மாதிரி வரி விலக்கு இருக்கின்றது. நீங்கள் வீடு வாங்கும் வீடு 650,000 குறைவாக இருந்தால் உங்களுக்கு முழுமையாக இந்த வரி விலக்கு கிடைக்கின்றது. 650,000 to 800,000 இடைப்பட்டு இருந்தால் உங்களுக்கு வரி சலுகை வழங்கப்பட்டு வந்தது இதுவரை காலமும். இப்போது நீங்கள் வாங்கும் வீட்டின் பெறுமதி 800,000 to 1,500,000 இடையில் இருந்தால் இந்த திட்டத்தின் அடிப்படையில் உங்களுக்கு இந்த சலுகை முறையில் கொள்முதலுடன் நீங்கள் முத்திரை கட்டணத்தையோ அல்லது வரியோ செலுத்துவதே அல்லது ஒவ்வொரு ஆண்டுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் செலுத்துவதையோ அந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கின்றது.
முதலாவது வீடு வாங்குபவர்கள் இந்த ஸ்டாம்ப் டியூட்டி கட்டாமல் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஆண்டுதோறும் அந்த நிலத்திற்கான வரியாக கட்டுகின்ற இந்த தெரிவை அவர்கள் தெரிவு செய்தால் எவ்வளவு காலம் இந்த மாதிரி அவர்கள் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டிக்கொண்டே இருக்க வேண்டும்? பாதிப்பு ஏதாவது முதலாவது வீடு வாங்குபவர்களுக்கு இருக்கிறதா?
நல்ல கேள்வி செல்வி. இது உங்களுடைய திட்டத்தின் அடிப்படையில், இந்த வீட்டில் நீங்கள் எவ்வளவு காலம் வசிக்கப் போகின்றீர்கள் என்ற அடிப்படையில் தான் இதற்கான முடிவினை நீங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் 10 வருடம் அல்லது 10 வருடத்துக்கு மேலாக இந்த வீட்டில் நீங்கள் வசிக்கப் போகின்றீர்கள். ஆனால் நாங்கள் முன்கூறிய மாறிய உதாரணத்தை எடுத்து பார்த்தால், நீங்கள் வீட்டினை வாங்கும் பொழுது குறிப்பிட்டு நாங்கள் பேசியிருந்தோம், 830,000 நீங்கள் வீடு வாங்கும் பொழுது 32,000 நீங்கள் கொள்முதலுடன் வரியாக செலுத்த வேண்டி இருக்கிறது இந்த வீட்டினை வாங்கும் பொழுது. அதே வீட்டிலே நீங்கள் வசித்துக் கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் இதனை கட்டி கொண்டு வந்தீர்கள். ஆனால் $1,195 நீங்கள் ஒரு வருடத்துக்கும் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் செலுத்த வேண்டி இருக்கின்றது. ஆகவே 10 வருடங்களுக்குள் நீங்கள் இந்த வீட்டினை நீங்கள் விற்க திட்டமிட்டிருந்தீர்கள். ஆனால் நீங்கள் 10 வருடத்துக்கு நீங்கள் அதனை மல்டிப்ளை பண்ணி பார்த்தீர்கள், 11,000-12,000 கிட்டத்தட்ட நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டி இருப்பீர்கள். இது 32,000 கட்டுவதை விட 12,000 என்பது குறைந்த தொகை. அந்த நேரத்தில் நீங்கள் 10 வருடத்துக்குள் இந்த வீட்டினை நீங்கள் விற்று வேறு இடத்துக்கு நீங்கள் வசிக்கப் போகின்றீர்கள். ஆனால் இது உங்களுக்கு ஒரு சிறந்த தெரிவாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு 30 வருடங்கள் அல்லது 20 வருடங்களுக்கு மேல் இந்த வீட்டில் நீங்கள் வசிக்கப் போகின்றீர்கள். ஆனால் சில வேளை இந்த திட்டம் உங்களுக்கு பொருந்தாததாக இருக்கக்கூடும்.
முதலாவது வீடு வாங்கும் போது இந்த திட்டத்தின் கீழ் ஸ்டாம்ப் டியூட்டிக்கு பதிலாக ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டியவர்கள் அந்த வீட்டை அவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக மாற்றும் போது மேலதிகமான கட்டணம் அல்லது வரி எதுவும் செலுத்த வேண்டுமா?
இந்த திட்டத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும். நீங்கள் வாங்கிய வீட்டில் வசிக்கும் பொழுது ஆனுவல் ப்ராப்பர்ட்டி டேக்ஸாக நீங்கள் கட்டுவது $400. அதே போன்று நீங்கள் வாங்கிய நிலத்தின் பருமதியில் 0.3% நீங்கள் ஆனுவல் டேக்ஸாக கட்டுவீர்கள். ஆனால் நீங்கள் வசிக்கும் வீட்டை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக மாற்றும் பொழுது அல்லது முதலீடாக மாற்றும் பொழுது இந்த கட்டணங்களில் ஒரு வேறுபாடு ஏற்படுகின்றது. அது எவ்வாறு அமைகின்றது என்றால், நீங்கள் ஆண்டுக்கு கட்டும் தொகை 400-1,500 அதிகரிக்கும். அதேவேளை நிலத்தின் பெறுமதியில் நீங்கள் கட்டும் அந்த விதாசார தொகை 1.1% அதிகரிக்கின்றது. இந்த விதத்தில் இந்த திட்டத்தில் ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுக்கின்றது, ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கின்றது. நீங்கள் ஓன் ஆக்யூபைடாக இந்த வீட்டினை வாங்கி பின்பு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக நீங்கள் மாற்றினாலும் இந்த திட்டத்தில் இருக்கும் சலுகைகளை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பினை அரசு ஏற்படுத்தி கொடுக்கின்றது.
இந்த திட்டத்திற்காக மாநில அரசு ஒரு குறிப்பிட்ட தொகையை முதலீடு செய்வதாக கூறுகிறது. முதலாவது வீடு வாங்குபவர்களை ஊக்குவிப்பதற்காக இந்த திட்டத்தை நியூ சவுத் வேல்ஸ் மாநில அரசு கொண்டு வந்தாலும் இதற்கு பின்னணியில் வேறு காரணங்கள் எதுவும் இருக்கிறதா?
இந்த திட்டத்துக்கு எங்களுக்கு வெளிப்படையாக தெரியும் சில அனுகூலங்கள் இருக்கின்றது. முதல் வீட்டுக்கு செல்வதற்கு பலருக்கும் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றது அரசு. அதே நேரத்தில் செல்வி, நீங்கள் பார்க்க வேண்டும், மேக்ரோ பொருளாதார மாற்றங்கள் சில இடம்பெற்றிருக்கின்றன கடந்த 3-6 மாதங்களுக்குள். குறிப்பிடத்தக்க சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், இந்த வட்டி வீதம் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. ரிசர்வ் பேங்க் இந்த வட்டி வீதத்தை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இது இந்த வீட்டு சந்தையில் ஒருவித மந்த நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அரசு ஒரு பக்கத்தில் இன்ஃப்ளேஷன் அல்லது பண வீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கைகளை எடுக்கும், அதே வேளையில் இந்த ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டையும் தொய்வு நிலைக்குள் அடைத்து செல்வதை நிறுத்துவதற்கான ஒரு திட்டமாகவும் இது இருக்கலாம் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கின்றது. ஆகவே அரசு ஒரு பக்கத்தில் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும், பொருளாதார நிலைமைகளை அது சரியான விதையில் முகாமைத்துவம் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் இந்த வீட்டு சந்தை அல்லது இந்த ரியல் எஸ்டேட் மார்க்கெட் என்பது நமது நாட்டில் ஒரு பெரிய சந்தை. இந்த சந்தையில் சில மாற்றங்களை ஏற்படுத்துவதன் மூலம் இந்த ரியல் எஸ்டேட் ஆக்டிவிட்டிஸும் பாசிட்டிவாக நடப்பதற்கான ஏற்பாடுகளை அரசு ஏற்படுத்தி கொடுக்கின்றது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக என்ன பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த மாற்றத்துக்குள் செல்வி.
இந்த ஃபர்ஸ்ட் ஹோம் பயர் சாய்ஸ் திட்டத்தினால் வீட்டு விலைகள் குறையும் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாமா?
இதற்கான எதிர்ப்பு கூறல் கடினமாக இருந்தாலும் ஒரு விதத்தில் பார்க்கும் பொழுது டிமாண்ட் அண்ட் சப்ளையை பார்ப்போமே. பலர் இந்த ஸ்டாம்ப் டியூட்டி பழுவினால் அல்லது இந்த அப்ரண்ட் காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதற்கான ரிஸ்ட்ரிக்ஷனோடு இருந்தவர்கள் பலருக்கு இந்த வீடினை வாங்குவதற்கு இந்த திட்டம் ஒரு சந்தர்ப்பத்தை அளிக்கப் போகின்றது. அது ஒன்று. இரண்டாவது, நீங்கள் பார்த்தீர்களானால் நீங்கள் வீட்டினை வாங்கும் பலர் திட்டங்கள் மாறக்கூடியதாக இருக்கின்றன. ஆகவே அவர்கள் வீட்டினை விற்றால் நான் இந்த ஸ்டாம்ப் டியூட்டி 30,000-40,000 டாலர் என்பது பலருக்கு ஒரு பெரிய முதலாக இருக்கின்றது. இந்த தொகையை நான் இழந்து விடுவோமே என்ற சந்தேகம் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே நீங்கள் பார்த்தீர்களான இந்த வீடு வாங்குபவர்கள் தீர்மானங்களை எடுக்கும் விதத்தில் ஒரு ஊக்குவிப்பு இருக்க போகின்றது. இது டிமாண்டினை புஷ் பண்ணும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. செல்வி, இந்த சலுகைகள் ஊக்குவிப்புகள் ஏன் அரசாங்கம் செய்கின்றது என்றால், இவ்வாறான டிசிஷன் மேக்கிங் காம்ப்ளெக்சிட்டிக்குள் இருக்கப்பட்டிருக்கும் பலர் தைரியமாக போய் இந்த தீர்மானங்களை எடுத்து முதல் வீட்டுக்குள் அவர்களை வசிப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே டிமாண்ட் அதிகரிக்கும் பொழுது இந்த நேரத்தில் சப்ளை சற்று குறைவாக இருக்கின்றது. நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட், அதே போல் ரா மெட்டீரியல் ஷார்ட்டேஜ், அண்மை காலத்தில் குயின்ஸ்லாந்தில் நடந்த வெள்ளப்பெருக்கினால் பல வீடுகள் சேதமடைந்தன. இந்த காரணிகளுடன் பார்க்கும் பொழுது சப்ளை ஷார்ட்டேஜ் இருந்து கொண்டிருக்கின்றது. டிமாண்ட் அதிகரிக்கும் பொழுது சப்ளை கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் விலைகள் குறையுமா அதிகரிக்குமா என்பது அந்த தீர்மானத்தை பொருளாதார காரணிகளுடன் கொடுத்து விடுகின்றேன்.
நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் இந்த ஃபர்ஸ்ட் ஹோம் பயர் சாய்ஸ் திட்டம் எப்போது நடைமுறைக்கு வர உள்ளது?
இது திரைசேரியின் அனுமதியுடன் ஜனவரி 16, 2023 தான் அமுல்படுத்தப்பட இருக்கின்றன. ஆனால் இதற்கு முன் வீடு வாங்குபவர்களுக்கு கூட இதனை கிளைம் பண்ணுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருப்பதாகத்தான் வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. செல்வி,
மிக்க நன்றி. எம்எல் ராஜா அவர்களை பிறிதொரு தலைப்பில் நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி செல்வி, வாய்ப்புக்கு நன்றி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.